ஏகம்பத்தின் இயல்பாயிருந்து பாவம் பெண்ணோடு ஆயின பரிசும். ஏகம்பத்தின் இயல்பாக இருந்து மாமரத்தின் மூலத்தில் வெளிப்படுவோம் சொன்னார் இல்லைங்களா, அது சேம்பு மூர்த்தி. ஆக இயல்பாயிருந்தும் அங்கு அம்மையினுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டார். எனவே பாகம் பெண்ணோடு ஆயின பரிசம், அம்மா பூசை பண்ண பெருமான் வெள்ளம் காட்டி வெருட்டி அஞ்சுமாறு செய்ய அம்மை ஓடி தழுவி வெளிப்பட்ட கள்ளக்கம்பன் இல்லைங்களா. பெருமான் வெளிப்பட்டார், வெளிப்பட்ட உடனே உன்னுடைய பூசையை கண்டு நாம் மகிழ்ந்தோம், உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னாங்க. சாமி இன்னும் பூசையே முடியல, முடிச்சிட்டு கேட்டுக்கிறேன் நாங்க. பூசை என்பார் என்றும் முடிவதில்லை, ஆக உங்களுடைய பூசை எந்த காலத்தும் முடிய போதல்ல, வேண்டு வரத்தை கேட்டுக்கொள் சொல்லும்போதுதான். மூன்று வகையான வரம் கேட்டார்கள், அறம் புறக்க வேண்டும் என்பதற்காக அறம்வளர் நாயகியாக இரு நாளில் நெல் பெற்று 32 அறங்களை அங்கு செய்து வருகிற நிலையும், அந்த காஞ்சிமா நகர்ல சிவ அபராதம் நீங்களாக ஏனைய குற்றங்கள் எல்லாம் தவத்துக்கு ஏதுவாக வேண்டும் என்கிற வரத்தையும் அங்க அம்மை வரம் பெருமாநிலத்தில் வேண்டி பெற்றுக்கொண்ட நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே ஏகம்பத்தின் இயல்பா இருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும். திருவாஞ்சியத்தின் சீர்வர இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணம் திருவாஞ்சியம். இதுவும் பாத்தீங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம் என்று சொல்லப்படுவது கும்பகோணத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய தலங்களில் ஒன்று ஸ்ரீவாஞ்சியத்தில். ஆக திருவாஞ்சியத்தில் சீர் பெற இருந்து சிறப்பு பெற இருந்து மறுவார் குழலி, அம்மையின் மறுவார் குழலி அப்படிங்கிற பெயரால் குறிப்பிடுகிறார். மறுவார் கொந்தை மதிசூடி வருவார் மாணிக்கத்தின் மலை போல அப்படிங்கிற மறுவார் மதிசூடி, ஆக மறுவார் குழலியோடு மகிழ்ந்த மறுவார் என்பதற்கு நறுமணம் வீசுகின்ற கூந்தல், ஆக குழல் அப்படின்னா கூந்தல், இயல்பாகவே நறுமணமுடைய குழல், அம்மையினுடைய கூந்தல் இயல்பாகவே நறுமணமுடையது. ஏன்னா அருள் திருமேனி, நம்முடைய உடம்பெல்லாம் அழுக்கு பாய்ந்த குழந்தை, எனவே நம்முடைய உடம்புல இருக்கிற நிலை வேறு, இறைவன் எடுக்கின்ற அருள் என்கிற உருவம் வேறு. எனவே திருவாஞ்சியத்தின் சீர்வர இருந்து மறுவார் வாசனையுடன் பொருந்திய கூந்தலை உடைய அம்மையோடு மகிழ்ந்த வண்ணமும், அம்மையோடு இறைவன் மகிழ்ந்த நிலை எடுத்து காட்டுகிறார். சேவகனாகி திண்சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும். சேவகம் என்று சொல்லப்படுகிற வகையில வீரனாக வந்து பகைவரை வீழ்த்திய திறம், அதே போல பணியாளனாக வந்து சேவகன் என்பது ஏவல் செய்பவன் அப்படிங்கிற வகையில நின்று பார்க்கலாம். எனவே சேவகனாகி திண்சிலை ஏந்தி வலிமை மிக்க சிலை, சிலைங்கிறது மலை, அப்ப மலையையே வில்லாக ஏந்திய நிலை, பாவகம் பல பல காட்டிய பரிசும். எனவே அந்த பெருமான் போர் வீரனாக கோலம் கொண்டு வந்தான், வலிய மலையை வில்லாக ஏந்தி வந்தான். அந்த வந்து மட்டுமல்ல பல பல வகையான நடிப்புகளை செய்து காட்டிய இயல்பு என்று காட்டுகிறார். பல பல பாவகம், எனவே அந்த வகையில் பாவகம் பல பல காட்டிய பரிசும் என்று குறிப்பிடுகிறார். கடம்பூர் தண்ணீர் இடம்பெற இருந்து கடம்பூர் என்கிற திருத்தலம், அந்த திருத்தலத்தை நிலையாக விற்றிருக்கின்றான் அப்படின்னு. கடம்பூர் என்பது ஒருவேளை திருக்கடையூர் தான் கடம்பூர் என்று குறிக்கப்பட்டிருக்கலாம் என்பது இந்த நூல் ஆசிரியருடைய கருத்து. கடம்பூர் தண்ணீர் கடம்பூர், இன்னைக்கு கடம்பூர் என்றே தனியா இருக்குது ஊர், இருந்தாலும் இங்க கொடுத்திருக்கும் போது திருக்கடையூரத்தான் கடம்பூர் என்று கொடுத்திருக்கிறார். கடவுர் என்பது பேர், அப்புறம் கடையூர் என்று இன்னைக்கு மறிவிருச்சு. நம்ம குங்குளிய கலைய நாயனாருடைய புராணத்துல அந்த ஊருக்கு கடவுர் என்றுதான் பேர். ஏன் கடவுர் என்று பேர், யமபயத்தை கடக்கின்ற ஊர். கடத்தல் அப்படின்னா என்னத்துனா ஒரு பொருளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு கடத்தல் தெரிஞ்சு. ஆனா இன்னைக்கு கடத்தல் என்ன தெரியுங்களா, அரசுக்கு தெரியாம கடத்தலுக்குதான் அது பேர் கடத்தல் பேர் ஆயிடுச்சு. நீங்க இன்னும் கூட சில துறையில வேலை செய்யும்போது சொல்லலாம், எப்ப இந்த பொருள் எப்ப கடத்த போறீங்க, இங்கிருந்து இந்த இடத்துக்கு கொண்டு போகணும், அதுக்கு பேர் கடத்தல் பேர். ஆனா இன்னைக்கு கடத்தல்னாவே அதுக்கு பொருள் வேறையா போச்சு, அரசுக்கு வரி கட்டாம யாரு கண்ணிலையும் படாம எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய பொருளுக்கு கடத்தல் பேர். ஆனா உண்மையில அந்த சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுங்களா, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லுதலுக்கு கடத்தல் பேர். இன்னைக்கு இந்த பொருளை கடத்தி இல்லாமல் அது அங்க கடத்தி அப்படின்னா இடத்தை விட்டு இடம் மாற்றி வைத்தல் என்கிறது பொருள். எனவே யம பயத்தை நமக்கு நீங்குமாறு செய்கிற தலம் என்பதனால அந்த ஊருக்கு கடவுர்னு பேர். இன்னைக்கு என்ன ஆகி போயிட்டாங்க, கடையூர் என்றாயே இன்னைக்கு திருக்கடையூர் என்றாயிருச்சு. கடவுள் கடையூர் ஆயிடுச்சு மக்கள் வழக்கில் பார்க்கிறோம் இல்லைங்களா. எனவே அங்க கடம்பூர் என்பது திருக்கடையூராக இருக்கும் என்பது ஆசிரியருடைய கருத்து. கடவுர் தண்ணில் இடம்பெற இருந்து ஆக அது திருத்தலத்தில் நிலையாக இருந்தான் அப்படிங்கிறது. ஈங்கோய் மலையில் எழுதது காட்டியும், ஈங்கோய் மலை என்பது நம்ம திருச்சிராப்பள்ளியிலிருந்து நாமக்கல் வருகிற சாலையில அமையப்பட்டிருக்கிற தலம், காவிரியினுடைய வடகரை தலத்துல இருப்பதுங்க ஈங்கோய் மலை. அந்த ஈங்கோய் மலை என்று சொல்லப்படுகிற தலத்துல இறைவன் அழகாக விட்டிருக்கிற காட்சியினர். ஈங்கோய் மலையில் எழுதது காட்டியும் ஐயாரதனில் சைவனாகியும், திரு ஐயாறு என்கிற திருத்தலத்துல சைவனாகியும், இதுக்கு ஒரு வரலாறு சொல்றாங்க. அதாவது இன்னைக்கும் திருவையாறு திருத்தலத்துல ஆண்டுக்கு ஒரு நாள் இறைவன் இறைவனையே பூசிப்பதாக வரலாறு, அதாவது தன்னைத்தானே பூசித்தல் என்று அதுக்கு பேர். அதுக்கான வரலாற்றை கொடுத்துக்கிறார். இறைவன் ஆதி சைவனாக வந்து தன்னைத்தானே பூசித்துக் கொண்டார் என்பது அந்த தல வரலாற்று செய்தி. அது சொல்கிற ஐயாரதனில் சைவனாகியும் வரலாற்று கொடுத்திருக்காரு பாருங்க. இத்திருக்கோயிலில் முப்போதும் திருமேனி தொண்டுவோர் மரபில் தொண்டு செய்து வந்த சிவாச்சாரியார் ஒருவர் ஒரு முறை காசி யாத்திரை சென்றிருந்தார். ஏன்னா அன்றைய காலத்துல காசிக்கு போயிட்டு வந்தா வரவே கஷ்டம். ஏன்னா ரொம்ப ஏறத்தனைக்கு 1500 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கக்கூடிய பகுதிங்க, இங்கிருந்து நடந்துதான் போகும். அன்னைக்கு இந்த மாதிரி பேருந்து வசதிகள்லாம் உள்ள தலம் அல்ல. எனவே நடந்து போனாங்கன்னா திரும்பி வந்தாதான் உண்டு. அதனால என்ன பண்ணுவாங்க, போறதே போறாங்க, வயசான காலத்துல போகணுங்கிறது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வசதிகள் எல்லாம் வந்தாலுமே வயசானாதான் காசிக்கு போகணும் ஆயிப்போச்சு. அன்னைக்கு ஏன் சொன்னாங்கன்னா போனா திரும்பி வர மாட்டான், அதனால போறதே போறா கடைசி காலத்துல போட்டோம் அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப அப்படி இல்ல, போனா எப்ப வேணாலும் திரும்பி வரலாம். ஆனாலும் இப்பவும் மக்கள்கிட்ட என்ன தெரியுங்களா, காசிக்கா உனக்கு இந்த வயசுலயே காசிக்கு போறங்கிற காசிதான் வயசான காலத்துல போறதுயா அப்படின்னு ஆயிப்போச்சு. ஏன் ஆட்சிக்கு தாங்க, அதாவது நடைமுறைப்படுத்தப்பட்ட காலத்துல அவை நமக்கு முன்னோர்கள் பின்பற்றிய காலத்துல அந்த தொலைவு மிகுந்திருந்தது, நமக்கு போக்குவரவுகளுக்கு மிக சிரமங்கள் இருந்த காலம். எனவே நடந்துதான் போனாங்க, போனா திரும்பி வர மாட்டார், போறக்கே ஒரு வருஷம் ஆகும், திரும்பி ஒரு வருஷம் வருவாரா, ஆட்சி இடையில நோய் ஏற்படலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால நமக்கு போனா வரமாட்டாரு, அதனால அப்படி வைத்தாங்க. இன்னைக்கு வண்டி ஏறணும்னா நாளை ஒரு நாளுக்கு அடுத்த நாள் காசிக்கு போயிடலாம், சாமி கும்பிட்டு திருப்பி வந்துடலாம். இதே பிளைட்ல போனீங்கன்னா இன்னைக்கு வண்டி ஏறினா இன்னைக்கே போயிட்டு நைட்டு தரிசனம் பண்ணிட்டு அடுத்த கால பிளைட் பிடிச்சிருந்தோம், அடுத்த ஊருக்கே வந்துடலாம். இன்னைக்கு அவ்வளவு வசதிகள் வந்துருச்சு. இப்பவும் வயசாகி தான் போகணும் அப்படி பல பேர் நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா காசிக்கு போனா விரும்பணும்னு விட்டுடணும் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் எதையும் விடுவாங்க, காசி சாப்பிட விட்டுட்டேன், டீ சாப்பிட விட்டுட்டேன், போண்டா விட்டுட்டேன், வடையை விட்டுட்டேன் அப்படின்னு இதெல்லாம விரும்பி நிக்கிறோம். நம்மள நாமே விரும்பி நிக்கிறதா முதன்மையான விருப்பம், நம்மள விட்டுட்டு வரணும்ல, உட்டர வேண்டியதான். உடல் மேலதான் எல்லாத்துக்கும் ஆசை. இதுதான் இதை விட என்னத்துக்கு நேசிக்க போறோம், நமக்கு முதல் நேசம் நம்ம உடம்பு தான், நமக்கு நாமே நம்ம மேல வச்சுக்க நேசம் தான் முதன்மையானது. அப்போ காசிக்கு போனா உடலும்னா முதல்ல நம்மளை விட்டுட்டு வரணும். ஆனா அதை விட மாட்டோம், நாம உறவு கூட போண்டா வடை பச்சி இதில் கேசரி சாப்பிடறது இல்லைங்க, குலோப் ஜாம் சாப்பிடறது இல்ல, ஏன் அதை புடிச்சதை விட்டுடணுமாமா அப்படின்னு இப்படி பண்றதுனாலதான் கடவுள் இல்லைங்கிறவன் நம்மளை போட்டு எதையாவது ஒண்ணு பேசுறான், ஏயா இதுக்கு இப்படியா விட்டுட்டு வர்றது அப்படின்னு. அந்த பொருள் என்ன நோக்கில வைத்திருந்தாங்களோ அதை விடுறீங்க. நமக்கு தன்முனைப்பு ஒருபோது கூடாது, அதை விட்டு தொலைக்கணுங்கிறக்காத காசிக்கு போனா புடிச்சதை விட்டுட்டு வா, நான் அப்படிங்கிற நினைப்பு இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு வாயா காசிக்கு போனான்னு சொன்னாங்க. நாம என்ன பண்ணி போட்டோம், அதெல்லாம் விட்டு போட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னாங்க. எந்த நான், இந்த பஞ்சாபி கடைக்கெல்லாம் போனா நான் இருக்குதுங்க, அந்த நான் விட்டுட்டேங்க, நான் ரொம்ப நான் விரும்பி சாப்பிடுவேன், இப்ப நான் விட்டுட்டேன் அப்படின்னு ஆகி போச்சு. இப்ப அப்படிதான் காலம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. பெரியவர்கள் பொருள் பதிவு தான் வைத்தாங்க, பொருள் தெரியாம நாம எதையாவது ஒண்ணு வச்சுக்கிட்டு அப்புறம் வெட்டு சடங்குலயே நம்ம காலம் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. எனவே அந்த வரலாற்றுடர் எனவே காசிக்கு போனாரு, அது போனது திரும்பி வரல. அதோட சிவாச்சாரியார் ஒருவர் ஒருமுறை காசி யாத்திரை சென்றிருந்தார், குறித்த காலத்தில் திரும்பி வரவில்லை. ஆதலின் ஏனைய சிவாச்சாரியார்கள் அவர் உரிமையை பறித்துக் கொள்ள முயன்றனர். முறையின் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, 3 மாசத்துக்கு இவரு, அடுத்த 3 மாசம் அவரு, அப்புறம் அடுத்த 3 மாசம் இப்படி முறை வரும். அவரு முறை வருவதற்குள்ள அவர் காசியில் இருக்கிறார், திரும்பி வர முடியல. ஆனா என்ன பண்ணாங்களா, சரி பங்காளி ஒருத்தன் குறைஞ்சிட்டான், நம்ம இதை வந்து 3 பங்கு 2 பங்கு ஆக்கிக்கலாம், 4 3 ஆக்கிக்கலாம், 5 4 ஆக்கிக்கலாம் அப்படின்னு என்ன திட்டம் போட்டாங்க. இறைவன் என்ன பண்ணாரான், இறைவன் காத்திக்கு சென்ற சிவாச்சாரியார் வடிவில் வந்து திருக்கோயில் பூசையை தொடர்ந்து செய்தார். இவரே அந்த கோலத்தை வந்து செஞ்சிட்டு இருந்தாராம். அந்த வருமானத்தை அந்த சிவாச்சார குடும்பத்துக்கு அளித்து தாம் ஒரு திருமடத்தில் தங்கி வந்தார். பாருங்க, சாமி சம்பாதிச்ச காசு வீட்டுக்கு தான் கொடுத்துருக்கிறார், தான் வச்சுக்கல. வேடம் அவர் வேடம் வந்தா கூட காசை அவர் வீட்டுக்கு கொடுத்தார். காசி சென்ற சிவாச்சாரியார் ஊர் திரும்பினார். அவருக்கும் போலியாக வந்த சிவநெறியாளருக்கும் வழக்கு நிகழ்ந்தது. அவ்வூர் சபையோர் தீர்வுக்கு, அந்த சபையோருடைய தீர்வுக்கு சென்றது. சிவாச்சாரியார் தாமே உண்மையானவர் என்பதற்கு ஆதாரங்களை காட்டினார். போலியாக வந்தவரும் போலி ஆதாரங்களை படைத்து காட்டினார். இறைவன் செய்த மாயத்தால் சபையோர் போலியை மெய் என்று முடிவு செய்து தீர்ப்பு வழங்கினர். எப்பவுமே இப்படித்தான் நடக்கும் இல்லைங்களா, பெரும்பாலும். அதனால உண்மையான சிவாச்சாரியார் திருக்கோயிலுக்கு சென்று இறைவன் திருமுன்பு முறையிட்டார். ஊர் மக்களும் சபையோரும் போலியாக வந்தவரும் உடனிருந்தனர். போலியாக வந்தவர் மறைந்தார். திருவருள் வெளியாயிற்று. இந்நிகழ்ச்சியின் நினைவாக இவ்வூர் திருவிழாவில் இறைவன் ஒரு நாள் சைவராக இருந்து மாகேஸ்வர பூசை கொண்டருளும் சிறப்பு இன்றும் கொண்டாடப்பெறுகிறது. இந்த வரலாறு சிவக்கவிமணி சி கே சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் பெரியவரான உரை மூன்றாம் பகுதி முதற்பாகத்தில் 634 முதல் 44 வரை பக்கங்களிலும், திரு தேசிகர் அவர்கள் திருவாசகம் குருவருள் விளக்க உரையிலும் காணப்படுகிறது. எனவே இந்த அடியவர் பொருட்டு இறைவன் அவருடைய கோலத்தில் வந்து அவருக்காகவே பூசி செய்து அவருடைய முறை பூசி செய்கின்ற முறையை பாதுகாத்து கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற வரலாற்றை இந்த பகுதி காட்டு. எனவே ஐயாரதனில் சைவனாகியும்